கண்டி சீமையிலே சூழ்ச்சிகளையும் சதிகளையும் கடந்த வரலாறு. எழுத்தாளர் ரா சடகோபன். இக்கட்டுரை தொடர் இலங்கையில் கோபி பயிர் செய்கை முடிவுற்று தேயிலை பயிர் செய்கைக்கான ஆரம்பத்தினை எடுத்துக் கூறுகின்றது. இந்தியாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட இந்திய வம்சாவளி தமிழர்கள் தேயிலை தோட்டங்களில் பட்ட இன்னல்களையும் எடுத்துரைப்பதாக அமைகின்றது. 1823 இலங்கையில் மலேக மக்களின் வரலாறு ஆரம்பிக்கப்பட்டு சரியாக 200 வருடங்கள் பூர்த்தியாகின்றன. பிரித்தானிய காலனித்துவ காலத்தில் இலங்கையில் வர்த்தக ரீதியாக கோபி பயிர் செய்கையை உருவாக்கும் முயற்சியில் அப்போதைய ஆளுநர் எட்வர்ட் பார்னஸ் என்பவருடன் இணைந்து இம்முயற்சியில் அக்கறை கொண்டிருந்த என்ட்ரிபேட் ஆகியோர் கம்பளைக்கு அருகாமையில் சின்னப்பிட்டி என்ற இடத்தில் 1823 80 ஏக்கரில் கோபி தோட்டம் ஒன்றை உருவாக்கினர். இதற்கென 150 கூலி தொழிலாளர்களை இந்தியாவில் இருந்து தருவித்தனர். இதன் பின்னர் இலங்கையில் படிப்படியாக கோபி பயிர் செய்கை பலரால் ஆரம்பிக்கப்பட்டு 1830 அது பெரிய அளவில் வெற்றியடைந்து இந்திய தொழிலாளர் இலங்கை நோக்கிய வரவு ஆரம்பமாகியது என்ற போதும் மேற்படி 1823 என்ட்ரிபேர்னின் முயற்சியும் அவரது கோபி தோட்டமுமே மலேக மக்களின் பாரிய அளவிலான இலங்கை வருகைக்கு கால்கோளாக அமைகின்றது என்ற வகையில் அதனை இலங்கையில் இந்திய வம்சாவளி தமிழ் மக்களின் வரலாற்றின் ஆரம்ப வருடமாக கொள்ளலாம். இலங்கை முழுவதையும் பிரித்தானிய அரசாங்கம் 1815 கைப்பற்றிய பின்பு முழு அரசு நிர்வாகத்தையும் தன் கையில் எடுத்துக்கொண்ட போது அரசு செலவீனங்களை ஈடுகட்டும் அளவுக்கு உள்நாட்டு வருமானமும் அந்நிய செலவாணி வருமானமும் போதாமல் இருந்தது. பண்டு தொட்டு அரசர் காலங்கள் முதல் இலங்கையின் வெளிநாட்டு வர்த்தக வியாபார பொருளாக இரத்தின கற்கள், யானை தந்தம், வாசனை திரவியங்களான கருவா, ஏலம், கிராம்பு மற்றும் உப்பு என்பன இருந்து வந்துள்ளன. போர்த்துகேயர் காலத்தில் மன்னாருக்கு சற்று தெற்கே அரிப்பு என்ற இடத்தில் மிகப்பெரிய அளவில் முத்து வர்த்தக துறைமுகம் ஒன்று அமைக்கப்பட்டு அது 24 மணி நேரமும் இயங்கி வந்துள்ளது என்பதனை இலங்கை வரலாற்று ஆசிரியர்கள் அறிவர். ஆனால் இலங்கையை ஆட்சி செய்த மன்னர்களின் ஆட்சியானது கொழும்பு, கோட்டை, சீதாவாக்கை, செங்கடகல, கண்டி, கம்பளை என பின்னடைந்து சென்றபோது மேற்படி வர்த்தகங்கள் எல்லாம் அருகி போய்விட்டன. மன்னாருக்கு அருகில் இயங்கி வந்த மிகப்பெரிய முத்துக்குளிக்கும் துறைமுகமும் பாரிய அளவில் பரவிய கொலரா நோய் காரணமாக லட்சக்கணக்கான அளவில் மக்கள் இறந்து போனதால் செயலற்று போனது. எஞ்சியிருந்தவர்கள் கட்பிட்டி, புத்தளம், நீர்கொழும்பு, கொழும்பு, மொரட்டுவ, பானந்துறை மற்றும் காலி, கழுத்துறை, மாத்தறை வரை சென்று குடியேறினர். இவர்களில் பெரும்பாலானவர்கள் தமிழரும் முஸ்லிம்களும் ஆவர். அவர்களே பின்னர் தமது தமிழின இந்து மத அடையாளங்களை இழந்து கரையோர சிங்களவர்கள் ஆனார்கள். இவர்கள் கிறிஸ்தவ மதத்தை தழுவி பின்னர் சில்வா, பெரேரா, டி சொய்சா, செதோரினா, கரோலைன், ரொசலின், கிரிகோரிஸ், மேத்திரிஸ், அல்போன்சோ முதலான சிங்கள பரம்பரையினர் உருவாக்கினர். இவர்கள் மத்தியில் அகம்படியர், சென்னைக்கு அருகிலுள்ள சாலி கிராமத்தை சேர்ந்த சாலியர்கள், சலாவு, துராவு, பரத, கரையர் முதலான இந்திய சாதிகள் இருந்தன. இவர்கள் ஒருபோதும் தாம் இந்திய வம்சாவளி தமிழர்கள் என்ற அடையாளத்தை மீளப்பெற முயற்சிக்கவில்லை. இவர்கள் மத்தியில் இருந்துதான் பின்னர் இந்நாட்டின் ஆரம்ப அரசியல் தலைவர்களான கொல்வின் ஆர் டி சில்வா, என் எம் பெரேரா, ஸ்டீவன் ஸ்பேட்டர், சேனநாயக்க, மெரிஸ் பெர்னாந்து, அருந்தாதி, பிலிப் குணவர்த்தன போன்ற அரசியல் தலைவர்கள் உருவாகினர் என்ற போதும் அதனை ஆராய்ந்து உறுதிப்படுத்தும் ஆய்வாளர்கள் நம்மத்தியில் இல்லை. மத்திய மலை நாட்டில் மலேக தமிழர்களின் வருகையுடன் மலைகள், பள்ளத்தாக்குகள் மட்டம் தட்டப்பட்டு கோபி கன்றுகள் நாட்டப்பட்டன. முதலில் 100 கணக்காக நாட்டப்பட்ட கன்றுகள் பின்னர் 1000 லட்சமாக வளர்ந்து பூத்துக்குலுங்கி காய்த்து கோப்பி கொட்டைகளாகி பெரும் வர்த்தக பொருளாக உருவாகின. அவை சிந்தாமல் சிதறாமல் பிடுங்கி தோலுரித்து காய வைத்து தூளாக்கி பெட்டிகளில் அடைத்து கொழும்புக்கும் பின்னர் லண்டனுக்கும் அனுப்பப்பட்டன. அதிலிருந்துதான் கோப்பி தோட்ட சொந்தக்காரர்களான வெள்ளையர்கள் 100,000,000 பணத்தை சம்பாதித்தனர். 1815 1830 காற்றடித்து வெற்று பெட்டியாக இருந்த குடியேற்ற நாட்டு வெள்ளைக்கார ஆட்சியினரின் கஜானா தங்கம், வெள்ளிக்காசுகளாலும் ஸ்ரெல்லிங் பவுன்களாலும் நிறைந்து வழிய ஆரம்பித்தது. அதன் பின்னர்தான் இந்த நாடு செல்வம் கொழிக்கும் நாடாக மாற்றமடைந்தது. அதனைத் தொடர்ந்து ஆளும் வர்க்கத்தினரும் ஆடம்பரத்தில் மிதக்க தொடங்கினர். இதற்கெல்லாம் மூல காரணமாக இருந்தவர்கள் இந்திய வம்சாவளி தோட்ட தொழிலாளர்கள்தான் என்பதனை இந்த நாட்டின் ஆட்சியாளர்கள் மிக வசதியாக மறந்து போய்விட்டனர். அதன் பின்னர் பல பெருந்தோட்ட பயிர் செய்கை முறைகள் ஆரம்பிக்கப்பட்டன. அவற்றுள் தேயிலை, ரப்பர், கொக்கோ, கரும்பு, பருத்தி, சிங்கோனா முதலியனவும் போஸ்ட் பெயிண்ட் சுரங்கத் தொழில் என்பனவும் தொழில்துறைகளாக வளர்ச்சியடைந்தன. மூட்டை மூட்டையாக பணத்தை கட்டி தன் நாட்டுக்கு கோப்பி பெட்டிகளுடன் கப்பலேறினர். ஆனால் அவ்விதம் செல்வம் கொழிக்க செய்து நாட்டை பொன்னாளாக்கிய கூலிகள் என்று அழைக்கப்பட்ட இந்திய வம்சாவளி தொழிலாளர்களுக்கு வெள்ளையர்கள் என்ன கைமாறு செய்தனர் என்றால், ஒரு பவுனை 1000 பிரித்து அதில் 5% பிச்சையாக வீசி எறிந்தார்கள். 5% கூலியை பங்கு போடத்தான் எத்தனை காக்கைகள்! பெரிய கங்காணி, சின்ன கங்காணி, சில்லறை கங்காணி, கணக்கு பிள்ளை, கிளாக், டீமேக்கர், மேற்பார்வையாளர், வீட்டுக்காரன், கள்ளுக்கடைக்காரன், சாராய கடைக்காரன், சில்லறை கடைக்காரன், உத்தரவு கடைக்காரன், புடவை கடைக்காரன், மதுரைக்காரன், இப்படி இத்தியாதி பேர் கண்ணில் விளக்கெண்ணெயை ஊற்றிக்கொண்டு காத்திருந்தனர். திரைக்கடல் ஓடி திரவியம் தேடு என்று ஒருவன் சொன்னான். இல்லை, இவர்கள் பஞ்சம் பிழைக்க வந்தவர்கள் என்று இன்னொருவன் சொன்னான். உண்மைதான், இவர்கள் ஒருபோதும் திரவியம் தேட வந்தவர்கள் அல்ல. எப்போதும் பஞ்சத்திலும் பட்டினியிலும் அடிபட்டு கொண்டே இருந்தார்கள். இன்று வரையும் அப்படியேதான் இருக்கிறார்கள். அன்று அந்த வெள்ளைக்காரன் விட்டு வீசிய 5 இன்றைய பெறுமதிதான். இன்று கூட நம்மால் போராடி பெற முடியாது இருக்கும் 1000 நாள் கூலி. ஒரு திருப்திகரமான மாத சம்பளத்தை பெற்று நாட்டின் ஏனைய மக்களைப் போல் மலேக மக்களும் தலை நிமிரும் போதுதான் அவர்கள் வாழ்வில் ஒரு திருப்பு முனை ஏற்படும். இந்த நாட்டின் ஏனைய குடிமக்கள் தமக்கென அமைத்துக் கொண்ட வீட்டில், அது ஒரு குடிசை என்றாலும் கூட, சுதந்திரமாக வாழ்ந்தபோது மலேக தமிழ் மக்களை வெறும் கூலிகள் என்ற வார்த்தையால் கொச்சைப்படுத்தி 2 லயம் என்ற வரிசையான அறைகளுக்குள் அடைத்து வைத்திருந்தனர். கடந்த 200 இவர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட அநியாயங்களும் அட்டூழியங்களும் கொஞ்ச நஞ்சமல்ல. இவர்கள் எந்த விதத்திலும் கல்வி கற்று வேறு துறைகளுக்கு போய் முன்னேறிவிடக் கூடாது என்பதில் இவர்களது தலைவர்களை மிகவும் கவனம் எடுத்துக் கொண்டனர். இலவச கல்வியின் பிதா என்று போற்றப்படும் WW கண்ணங்கரா கூட இத்தகைய குறுகிய மனம் கொண்டவராக இம்மக்களின் பிள்ளைகளுக்கு இலவச கல்வியை வழங்க மறுத்தார். இந்த மக்கள் ஏனைய மக்களுடன் சேர்ந்துவிடக் கூடாது என்ற கொள்கையை வகுத்து காவல் கண்காணிப்புகளை கடுமையாக போட்டு தேயிலை தோட்டங்களுக்குள்ளேயே காலம் காலமாக கட்டி வைத்திருந்தனர். அந்த கட்டுக்காவல்கள் எல்லாவற்றையும் மீறி அவர்களில் 7 நாடாளுமன்றம் சென்று விட்டார்களே என்ற ஆதங்கத்தால் அடுத்த வருடமே அந்த மக்களின் ஒட்டுமொத்த பிரஜா உரிமையையும் வாக்குரிமையையும் பறித்து கொண்டார்கள். அதன் பின்னரும் இந்த நாட்டில் இவர்களை விட்டு வைப்பது ஆபத்து என்று கூறி 1964 ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தம் என்ற ஒன்றை கொண்டு வந்து ஒட்டுமொத்த சனத்தையும் இந்தியாவுக்கு ஓட்டிவிட பார்த்தார்கள். ஆனால் அந்த எல்லா சதிகளையும் சூழ்ச்சிகளையும் வென்று இன்று இந்த மக்கள் இந்த நாட்டின் 4வது தேசிய இனமாக வீறு கொண்டு எழுச்சி பெற்றுள்ளார்கள் என்பதுதான் நிதர்சனம். இதில் கேவலமான மற்றொரு கசப்பான உண்மையும் சேறுபடிந்ததாக இன்னும் இருந்து வருகிறது. அது இந்த மக்களின் தலைமைகளே இம்மக்களை வஞ்சகமாக ஏமாற்றி மீண்டும் மீண்டும் படுகுழியில் தள்ளி வந்துள்ளனர் என்பதாகும். வரலாற்றின் ஆரம்பத்திலேயே ஏகாதிபத்திய ஆக்கிரமிப்பு வெள்ளைக்காரனை விட அவனுடன் கூட இருந்தே இம்மக்களுக்கு குளிப்பறித்தவர்கள் கங்காணிகளாகவும் கணக்கு பிள்ளைகளாகவுமே இருந்துள்ளனர். இந்த கங்காணிகள் பரம்பரையினரின் தொடர்ச்சியாகவே பின்னால் இவர்கள் மத்தியில் உருவான தொழிற்சங்க தலைவர்களும் அரசியல் தலைவர்களும் இருந்துள்ளனர், இன்றும் இருக்கின்றனர். நேர்மையாகவும் அர்ப்பணிப்புடனும் மக்களின் நலனே தனது கொள்கையாகவும் கொண்டு செயல்பட்ட கோதண்டராமர் நடேசையரின் வெற்றியை படிப்படியாக தோல்வியுற செய்து அவரை தம் பாதையில் இருந்து அகற்றும் கைங்கரியத்தை இந்த கங்காணி கும்பலும் தொழிற்சங்கமும் மிக சூட்சுமமாக செய்து முடித்தனர். இவர்கள் செய்த மாபெரும் வரலாற்று தவறு 1948 தமது மக்களின் பிரஜா உரிமையையும் வாக்குரிமையையும் பறித்த போது அதனை எதிர்த்து தமது ஆதரவு சக்திகளை இணைத்துக் கொண்டு உரிய போராட்டங்களை முன்னெடுக்காததாகும். 2வது தவறு, மேற்படி பிரஜா உரிமை சட்டத்தால் ஏற்பட்ட தவறை திருத்துவதற்காக கொண்டுவரப்பட்ட இந்திய பாகிஸ்தானியர் பிரஜா உரிமை சட்டத்தின் போது பிரஜா உரிமைக்கு விண்ணப்பிக்க வேண்டாம் என இம்மக்களை தடுத்து தவறான வழியில் திசை திருப்பியமை ஆகும். இந்த வரலாற்று தவறுகளால் நாம் 35 ஆண்டுகளாக நடுரோட்டில் விடப்பட்டிருந்தோம். மற்றொரு வரலாற்று தவறு தொழிற்சங்க தலைமையையும் அரசியல் தலைமையையும் ஒருவரின் கையில் எடுத்துக்கொண்டமையாகும். இதன் காரணமாக அற்ப சலுகைகளுக்காக நமது தொழிற்சங்க வலிமையையும் பேரம் பேசும் சக்தியையும் மாறி மாறி இந்த நாட்டை ஆட்சி செய்த அரசியல் தலைமைகளிடம் அடகு வைத்து விட்டமையாகும். பதிலுக்கு நமது தொழிற்சங்க தலைவர்கள் அரசியல் தலைவர்களாகவும் அமைச்சர்களாகவும் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்ததை நாம் சகித்துக் கொள்ள வேண்டியதாயிற்று. இந்த அவலம் இன்று வரை தொடர்கின்றது. இங்கே எழுகின்ற பூதாகரமான கேள்வி, நமது எதிர்காலமும் இப்படிதான் இருக்கப் போகிறதா என்பதுதான். இதற்கு முன் நான் எழுதிய கண்டி சீமையிலே என்ற நூலை உங்களில் சிலராவது படித்திருக்கக்கூடும். அந்நூலில் நமது பாட்டன்களும் முப்பாட்டன்களும் பட்ட துயரங்களின் வரலாற்றை பட்டவர்த்தனமாக கூறியிருந்தேன். அது கோப்பிக்கால வரலாற்றுடன் முற்று பெற்றது. இந்த இரண்டாவது பாகம் நான் எனது முதல் நூலில் விட்ட இடத்திலிருந்து ஆரம்பமாகின்றது. இந்த தொடருக்கும் உங்கள் ஆதரவு என்றும் இருக்கும் என நம்புகிறேன்.